The following is a discourse on the Bhagavad Gita as it is, 16th chapter, text number 1 through 7, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on June 26, 1976, at the New Brindavan Farm Community.
Penbarum Bhagavad Gita Unmayuravil, 16th adhyayam, 1 mudal 7 varailana shlokangalukku உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1976 வருடம் June 26 தேதி நியூ விருந்தாவன் பண்ணை சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்டது.
Performance of sacrifice, study of the Vedas, austerity and simplicity, non-violence, truthfulness, freedom from anger, renunciation, tranquility, aversion to fault-finding, compassion and freedom from covetousness, gentleness, modesty and steady determination, vigor, forgiveness, fortitude, cleanliness, freedom from envy and the passion for honor. These transcendental qualities, O son of Bharata, belong to godly men endowed with divine nature.
Purushottamarana Mulamudar Kadavul Kurinar, Acham Enmai, Tanada Nilayi Thoomai Padutthal, ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனை தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை.
In the beginning of the 15th chapter, the banyan tree of this material world was explained. The extra roots coming out of it were compared to the activities of the living entities, some auspicious, some inauspicious. In the 9th chapter also, the devas, or godly, and the asuras, the ungodly or demons, were explained. Now, according to Vedic rites, activities in the mode of goodness are considered auspicious for progress on the path of liberation, and such activities are known as deva prakriti, transcendental by nature. Those who are situated in the transcendental nature make progress.
15th adhyayathin aarambathil jada ulagam ennum aalamaram vilakkappattathu. அதிலிருந்து வெளிவரும் உபவேர்கள் உயிர் வாழிகளின் மங்களமான அமங்கலமான செயல்களுக்கு ஒப்பிடப்பட்டன. தேவர்களையும் அசுரர்களையும் பற்றி 9th அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டது. வேத சடங்குகளின்படி முக்திக்கான பாதையில் முன்னேற்றம் பெறுவதற்கு சத்துவகுணத்தின் செயல்கள் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. இத்தகு செயல்கள் தெய்வீ பிரகிருதி, தெய்வீக இயற்கை என்று அறியப்படுகின்றன. தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர்கள் முக்தியின் பாதையில் முன்னேற்றம் அடைகின்றனர்.
That the modern civilization is that they have no idea about liver, neither they have any idea about transmigration of the soul.
நவீன சமுதாயத்தின் குறை என்னன்னா, விடுதலை பெற்றன எந்த கருத்துக்களும் அவர்களுக்கு கிடையாது, அல்லது ஆத்மா இடம்பெயர்தலை பற்றின எந்த கருத்துக்களும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் மூலத்திலிருந்தே குறையுள்ளவர்களா இருக்காங்க.
They are thinking just like animal. Animal, dog is thinking that I have this dog. I born dog and then I just finish everything. He cannot think that I can become also man. He cannot think.
அவர்களுடைய சிந்தனை எல்லாம் ஒரு மிருகம் போலதான் இருக்கு. ஒரு நாய் என்ன நினைக்குது, நான் ஒரு நாயா பிறந்திருக்கேன், நான் நாயா இறந்து போக போறேன், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுதான் நினைக்குது. அதால என்னால கூட மனிதனா பிறக்க முடியும் அப்படின்ற சிந்தனை எல்லாம் அதுக்கு கிடையாது. அது மாதிரி அது சிந்திக்க முடியாது.
Modern civilization, they cannot think even that there is next life and we can go. They have got the tendency to go to the higher planetary system, moon, artificially, they try. But they do not know. They can go to any planet. Sarvaga.
இந்த நவீன சமுதாயத்தில் நம்ம விரும்பினா நம்மால அடுத்த வாழ்க்கையில் அவங்களால போக முடியும். அவர்களுக்கு உயர் கிரகங்களுக்கு போகணுன்ற அந்த விருப்பம் இருக்கு. சந்திரனுக்கு போகணும், செயற்கையாக அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க விரும்பினா எந்த கிரகத்துக்கும் போகலாம். சர்வகா
ஜான்சி தீவ பிரதா தேவான் பித்ரீன் ஜான்சி தே டு நாட் நோ வி Although they have got the tendency to go.
Yanti Deva Vrata Devan Pitrin Yanti Pitru Vrata Aunga Anga Purathakana Subhava Mirindalam Kuda Aungalukku Adu Theriyadu.
But they do not know how to go positively. What are the positions of the different planets or Vaikuntha Lok or liberation, the next life, transfer, nothing.
சாதகமான முறையில் அங்கே எப்படி போறது, வெவ்வேறு லோகங்களுடைய நிலை என்ன, வைகுண்ட லோகம் எங்க இருக்கு, அல்லது விடுதலைன்றது என்ன, அடுத்த பிறவின்றது என்ன, ஆத்மா இடம் பெயர்தல், இதை பத்தின எதுவுமே தெரியாது.
Simply like dog. Now consider this point, whether I'm speaking right or wrong.
நாய் மாதிரி இருக்காங்க. நான் பேசுற இந்த கருத்து சரியா தவறான்னு இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
I know I am speaking the right thing, but if you deny, then you talk amongst yourself.
நான் சரியான விஷயம் பேசுறேன்றது எனக்கு தெரியும். ஆனா நீங்க அதை மறுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க அதை பேசிக்கோங்க.
Because I think the liberation means that you can do anything you like, that you can be free from any moral or ethical.
சில பிரபுபாத் அவங்க நினைக்கிறாங்க விடுதலைன்றது அவங்க நினைக்கிறது எதை வேணா செய்யலாம், நீதி நெறிகள் இருந்து
விடு,
அயோக்கியத்தனம்.
Just like in prison house, he prisoner thinks that he can do whatever he likes. That is rascaldom.
சிறைச்சாலையில ஒரு கைதி நான் விரும்புறது எதை வேணா என்னால செய்ய முடியும்னு அவன் நினைச்சான்னா அது அயோக்கியத்தனம்.
That is going on. Your modern civilization.
இந்த நவீன நாகரிகம் அந்த மாதிரி அயோக்கியத்தனமா தான் இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. நடைமுறையில் அவனே பாக்குறான், அவன் இந்த ஜட இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கான்றத. ஆனாலும் அவன் நினைக்கிறான் நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் என்னால செய்ய முடியும். இது அயோக்கியத்தனம்.
The Christian conception of salvation was more one of being saved from hell rather than an attraction for some transcendental.
கிறிஸ்தவர்களுடைய கருத்துப்படி விடுதலை அப்படின்றது உன்னதமான விஷயங்கள் மீதான ஈர்ப்புன்றதை விட நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்து.
Do not know what is hell because they are living in the hell already.
ஆனா அதிகபட்சமான மக்களுக்கு நரகம்னா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
That was the story when hell was described, he was undisturbed. But when he was informed that there is no newspaper in hell, then he became disturbed. I want to live there.
ஒரு கதை இருக்கு. ஒருத்தனுக்கு நரகத்தை பற்றின விவரங்கள்லாம் சொல்ல போது அவன் அதனால தொந்தரவு அடையல. ஆனா செய்தித்தாள்லாம் நரகத்துல கிடைக்காதுன்ற தகவல் அவனுக்கு சொன்ன உடனே கொடுமையா இருக்கு, எப்படி செய்தித்தாள் இல்லாம ஒருத்தர் வாழ முடியும். அதனால இப்ப இருக்கிறதே அவங்களுக்கு நரக சூழ்நிலை
தான்.
பிரத்யும்ன மகாராஜா எங்க அவர் அந்த தொழிற்சாலையை பற்றி விளக்கிட்டு இருந்தார். அவர்கள் அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க, அவங்க நரகத்தை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறாங்க? நம்ம நரகத்துக்கே போனாலும் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்,
அவ்வளவுதான்.
பணம் தேவையானது, அப்பதான் என்னால நல்லா குடிக்க முடியும்.
அதுதான்
அவங்களுடைய தரம்.
அபயம் சத்வ சம்சுத்தி,
இப்போ இந்த அபயம் சத்வ சம்சுத்தி இந்த தகுதிகளானது இந்த குணங்கள்லாம் மிக உயர்ந்த குணங்கள் அப்படின்றது அவங்களுக்கு உணராதா இல்லையா?
என்ன
மொழிபெயர்ப்பு?
Fearlessness, purification of one's existence.
அச்சமின்மை, ஒருவரது நிலையை தூய்மைப்படுத்துதல்.
Everyone is fearful. And fearlessness is good quality.
யாரு பயமின்றி இருக்காங்க? எல்லாருமே பயத்தோட இருக்காங்க. பயமின்றி இருக்கிறது நற்குணம். யார் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க?
This is animal life. To eat, sleep, sex and become fearful, that is animal life. And one has to become fearless.
ஆகார நித்ரா பயமாயத்துனம் ச, இது மிருக வாழ்க்கை. சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்க செய்யறது, பயப்படுறது, இது மிருக வாழ்க்கை. ஆனா ஒருத்தர் பயமின்றி இருக்கணும். யார் இத பத்தி அக்கறைப்படுறாங்க?
They are thinking to become fearless means to keep gun. That is also one way.
துப்பாக்கி வச்சுட்டா பயமின்றி இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, அது கூட ஒரு
வழிதான்.
பயமின்மைக்கு அடுத்தது என்ன?
Purification of one's existence.
தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல்.
They do not know. When they fall sick, then they want to purify, go to the physician.
அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வியாதி அடையும் போது அவங்க மருத்துவர்கிட்ட போய் அதை குணப்படுத்திக்கணும்னு விரும்புறாங்க.
But his whole life is impure, he doesn't know. Because it is impure, therefore you are subjected to birth, death, old age and disease, that they do not know.
இந்த மொத்த வாழ்க்கையும் தூய்மை இல்லாததுன்றது அவனுக்கு தெரியாது. அது தூய்மை இல்லாம இருக்கிறதுனால தான் அவங்க பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதிக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியாது.
If you scrutinizingly examine all these different items of advancement of life, the modern man has no idea.
ஆனா வாழ்வின் முன்னேற்றமான இந்த பல்வேறு விஷயங்களை நீங்க நல்லா ஆழமா கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. நவீன மனிதர்களுக்கு இதை பற்றின கருத்து எதுவும் கிடையாது. அது இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான கல்வியும் கிடையாது, மக்களுக்கு ஆர்வமும் இல்லை.
Art classes in the colleges and universities, no student is joined.
இப்பொழுது கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல உயர்வான கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வகுப்புகள்ல எந்த மாணவர்களும் சேர மாட்டாங்க.
Simply joining technological class.
அவர்கள் தொழில்நுட்ப பாடங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்றாங்க.
Those who are situated in the transcendental nature make progress on the path of liberation. For those who are acting the modes of passion and ignorance, on the other hand, there is no possibility of liberation. Either they will have to remain in this...
தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர்கள் முக்தியின் பாதையில் முன்னேற்றம் அடைகின்றனர். அதே சமயத்தில் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் செயலாற்றுபவர்களுக்கு முக்திக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. அவர்கள் இந்த ஜட உலகில் மனிதராகவே தொடர வேண்டும். விடுதலை அடையதை பத்தில நாங்க எங்க கவலைப்படுறோம்ன்றாங்க. அது தொந்தரவானது. நிறைய விஷயங்களை நாங்க தியாகம் பண்ண வேண்டி இருக்கு. எங்களுக்கு விடுதலை வேண்டாங்க. அது அபத்தமானது. நீங்களே உங்க விடுதலை வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். இதுதான் பிரச்சனையே.
As you said, liberation means whatever I like I do. But that is actually he cannot do that.
நீங்க சொன்ன மாதிரி விடுதலைன்னா நான் என்ன விரும்புறேனோ அதை செய்ய முடியும், ஆனா உண்மையிலே அவனால அதை செய்ய முடியாது.
But his thinking, that is liberation. Can he do that? Whatever he likes.
ஆனா நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், அவனால அதை செய்ய முடியுமா? அவன் என்ன விரும்பினாலும் அதனாலதான் அவன்
அயோக்கியன்.
இது ஒரு நாயோட வாழ்க்கை. நாய் அங்கே குதிச்சுட்டு குறைச்சிட்டு இருக்கு, நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன்னு நினைக்குது. ஆனா என்னுடைய எஜமானர் வந்தா என் கழுத்துல செயினை மாட்டி என்னை கட்டி போட்டுவாருன்றது அதுக்கு தெரியல.
But he's thinking that I'm liberal.
ஆனா அது நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு, அதுதான் பிரச்சனை. விடுதலைன்றது என்ன அவனுக்கு தெரியாது.
விடுதலைன்னா என்னன்னு,
அவர்கள் இந்த ஜட உலகில் மனிதராகவே தொடர வேண்டும் அல்லது வீழ்ச்சியுற்ற மிருக இனங்களுக்கோ அதைவிட தாழ்ந்த இனங்களுக்கோ செல்ல வேண்டியிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பொய்ங்க, இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் சுதந்திரமானவன். இதுதான் பிரச்சனையே, அவங்களோட நிலை இதுதான்.
We were finding Srila Prabhupada that they could not defeat Varnashram Dharma. They had no society like Varnashrama.
Srila Prabhupada, நாங்க என்ன பார்க்கறோம்னா, அவங்களால வர்ணாசிரம தர்மத்தை தோற்கடிக்க முடியாது. அவங்க கிட்ட வர்ணாசிரம மாதிரியான சமுதாயம் கிடையாது.
In the colleges, they could not understand this body, but we showed them how the society could be arranged harmoniously, and they had no alternative.
கல்லூரிகள்ல அவங்களால இந்த உடலை பற்றி கூட புரிந்து கொள்ள முடியறதில்ல. எப்படி ஒரு நல்ல அமைதியான சமுதாயத்தை உருவாக்குறது அப்படின்றத நாங்க அவங்களுக்கு காட்டினோம். அவங்களுக்கு அதுக்கு மாற்று வழிமுறை எதுவும் தெரியல.
Their ideas on how to structure society for everyone's happiness, they have no good ideas.
எல்லாரோட இன்பத்துக்காகவும் எப்படி ஒரு சமுதாயத்தை வடிவமைக்கணும்ன்ற நல்ல கருத்துக்கள் அவங்க கிட்ட கிடையாது.
So that preaching platform they could understand.
அதனால அந்த வர்ணாசிரமன்ற பிரச்சார தளத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியும்.
I'm just pointing out the difficulties.
அவர்கள் புரிந்து கொள்வாங்க, ஆனா உங்களுடைய பிரச்சாரத்தில் என்ன சிரமங்கள் இருக்குன்றத நான் இங்க குறிப்பிட்டு
காட்டுறேன்.
இந்த எல்லா சிரமங்களையும் நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். அவர்கள் நாய்களையும் பூனைகளையும் போல இருக்காங்க, அவர்கள் மனிதரா கூட இல்லாம இருக்காங்க. அதனாலதான் இது கொஞ்சம் கடினமான
வேலை. But still there is hope because they have got this human form of life.
உங்களுடைய விவகாரங்கள்லாம் இந்த நாய்கள் பூனைகளோட தான் இருக்கு, ஆனாலும் அவர்களுக்கு இந்த மனித உடல் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பு இருக்குன்னு
நினைக்கிறேன்.
வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பே இல்லைன்றதல்ல.
Disappointed, but this is his job. You have to meet his cats and dogs.
நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க இந்த நாய்கள் பூனைகளை தான் எதிர்கொண்டாக வேண்டியதா இருக்கு.
That is my point.
அதுதான் நான் சொல்ல வர கருத்து.
When you go to preach, you must know that I have come to preach among cats and dogs. And I have to deal with them carefully. Otherwise, they'll bark.
நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க நாய்கள் பூனைகள் மத்தியில வந்திருக்கீங்கன்றத தெரிஞ்சு கொள்ளணும், இல்லனா அவங்க உங்களை பார்த்து குறைக்கும்.
That's why I wrote that poetry in disappointment before entering the exam. What they will understand, this fellow.
அதனால தான் உங்க நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இந்த தத்துவங்கள் எல்லாம் அவங்க எங்க போய் புரிந்து கொள்ள போறாங்கன்னு வருத்தத்தோட நான் அந்த கவிதையை எழுதியிருந்தேன். மேலும் படிங்க.
In this 16th chapter, the Lord explains both the transcendental nature and its attendant qualities, as well as the demoniac nature and its qualities. He also explains the advantages and disadvantages of these qualities. The word avidyatasya, in reference to one born of transcendental qualities or godly tendencies, is very significant.
In the 16th adhyayathil, deiviga iyarkai matrum adan gunangal, அசுர இயற்கை மற்றும் அதன் குணங்கள் ஆகிய இரண்டையும் பகவான் விளக்குகின்றார். இந்த குணங்களின் நன்மை தீமைகளையும் அவர் விளக்குகின்றார். தெய்வீக குணங்களுடன் அல்லது நாட்டங்களுடன் பிறந்தவனை குறிப்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள அபிசாதஸ்ய என்ற சொல் மிகவும் முக்கியமானதாகும்.
To beget a child in a godly atmosphere is known in the Vedic scriptures as garbhadana samskara. If the parents want a child in godly qualities, they should follow the 10 principles of the human being.
தெய்வீக சூழ்நிலையில் குழந்தையை பெற்றெடுத்தல் கர்ப்பதான சம்ஸ்காரா என்று வேத சாஸ்திரங்களில் அறியப்படுகின்றது. தெய்வீக குணங்களுடைய குழந்தையை பெற்றோர்கள் விரும்பினால் மனித இனத்தின் சமுதாய வாழ்விற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 10 கொள்கைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்.
In Bhagavad Gita, we have studied also before that sex life for beginning a good child is Krishna himself. Sex life is not condemned provided the process is used in Krishna consciousness. Those who are in Krishna consciousness at least should not beget children like cats and dogs, but should beget them so they may become Krishna conscious after birth.
நல்ல குழந்தையை பெற்றெடுப்பதற்கான காமவாழ்வும் கிருஷ்ணரே என்று நாம் முன்பே பகவத்கீதையில் கற்றுள்ளோம். கிருஷ்ண உணர்வில் உபயோகிக்கப்பட்டால் காமவாழ்க்கை கண்டிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் நாய்களையும் பூனைகளையும் போன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக குழந்தைகள் பிறந்த பின்னர் அவர்கள் கிருஷ்ண உணர்வை அடையும்படி அவர்களை பெற்றெடுக்க வேண்டும்.
That should be the advantage of children born of a mother or father absorbed in Krishna consciousness. The social institution known as Varnashram Dharma, the institution dividing society into 4 divisions or castes, is not meant to divide human society according to birth. Such divisions are in terms of educational qualifications. They are to keep the society in a state of peace and prosperity. The qualities mentioned herein are explained as transcendental qualities meant for making a person progress in spiritual understanding so he can get liberated from the material world.
அதுவே கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருக்கும் தாய் தந்தையருக்கு பிறக்கும் குழந்தைகளின் நல்வாய்ப்பாகும். சமுதாயத்தினை அதன் வாழ்வின் அடிப்படையில் 4 பிரிவுகளாகவும் தொழிலின் அடிப்படையில் 4 பிரிவுகளாகவும் பிரிக்கும் அமைப்பு வர்ணாசிரம தர்மம் என்று அறியப்படுகிறது. இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது மனித சமுதாயத்தினை பிறப்பின் அடிப்படையில் பிரிப்பது அல்ல. இப்பிரிவுகள் கல்வி தகுதிகளை பொறுத்தவை. இவை சமூகத்தை அமைதியுடன் வளமான நிலையில் வைப்பதற்கானவை. இங்கு விளக்கப்பட்டுள்ள குணங்கள் ஒரு மனிதனை ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் பெற செய்து அதன் மூலம் அவன் ஜட உலகிலிருந்து முக்தி பெறுவதற்கு உதவும் தெய்வீக குணங்களாகும். இந்த உன்னதமான குணங்களை வளர்த்துக் கொள்றதுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எங்க இருக்கு? இது மாதிரியான நிறுவனங்கள் இங்க கிடையாது. இந்த உன்னத குணங்களோட தகுதியுள்ள மனிதனை உருவாக்குறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கோம். இது ஒரே இயக்கம் தான் அதுக்காக இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற எங்க இருக்கு? மாணவர்களுக்கு உன்னத குணங்களை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் உலகம் முழுக்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இந்த உன்னத குணங்களை பற்றி யார் அக்கறை கொள்றாங்க?
In the Varnashram institution, the sannyasi or the person in the renounced order of life is considered to be the head or the spiritual master of all the social statuses and orders. A Brahmin is considered to be the spiritual master of the three other sections of society, namely the Kshatriya, the Vaishya, and the Sudra, but a sannyasi who is on the top of the institution is considered to be the spiritual master of the Brahmins also.
Varnashrama amaippilum thuravu vaalvu yetrulla sannyasi matra ella samuga nilaigal matrum amaippil ullavargalukku தலைவராக அல்லது ஆன்மீக குருவாக விளங்குகிறார். ஒரு பிராமணர் சமூகத்தின் இதர மூன்று பிரிவுகளான சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர்களின் ஆன்மீக குருவாக கருதப்படுகின்றார். ஆனால் அமைப்பின் தலைவராக விளங்கும் சன்னியாசி பிராமணர்களுக்கும் ஆன்மீக குருவாவார்.
For a sannyasi, the first qualification should be fearlessness. Because a sannyasi has to be alone, without any support or guarantee of support, he has simply to depend on the mercy of the Supreme Personality of Godhead. If he thinks, after leaving my connections, who will protect me, he should not accept the renounced order of life.
சன்னியாசியின் முதல் தகுதி அச்சமின்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் சன்னியாசி எந்தவித ஆதரவும் இன்றி அல்லது ஆதரவுக்கான உத்தரவாதமின்றி தனியாக இருக்க வேண்டும். பரமபுருஷ பகவானுடைய கருணையை மட்டுமே அவர் நம்பியிருக்க வேண்டும். என்னுடைய உறவுகளை துறந்த பின் என்னை யார் பாதுகாப்பார் என்று ஒருவன் எண்ணினால் அவன் துறவு நிலையை ஏற்கக்கூடாது.
One must be fully convinced that Krishna or the Supreme Personality of Godhead in his localized aspect as Paramatma is always within, that he is seeing everything, and that he always knows what one intends to do. One must have this firm conviction that Krishna as Paramatma will take care of a soul surrendered unto him. I shall never be alone, one should think.
பரமாத்மாவின் உருவில் எப்போதும் இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதிலும், ஒருவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை அவர் எப்பொழுதும் அறிகின்றார் என்பதிலும் அவர் பூரண நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு பரமாத்மாவான கிருஷ்ணர் தம்மிடம் சரணடைந்த ஆத்மாவை கவனித்துக் கொள்வார் என்பதில் அவன் முழு உறுதியுடன் இருக்க வேண்டும். நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. உங்க கவனத்தை திசை திருப்பாதீங்க.
I shall never be alone, one should think. Even if I live in the darkest regions of a forest, I shall be accompanied by Krishna and he will give me all protection. That conviction is called abhayam, without fear. This state of mind is necessary for a person in the renounced order of life. Then he has to purify his existence. There are so many rules and regulations to be followed in the renounced order of life. Most important of all, a sannyasi is strictly forbidden to have any intimate relationship with a woman. He is even forbidden to talk with a woman in a secluded place.
நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. இருள் நிறைந்த வனப்பகுதியில் நான் வாழ்ந்தாலும் கிருஷ்ணர் என்னுடன் உள்ளார். அவர் எனக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிப்பார் என்று நினைக்க வேண்டும். இந்த உறுதியே அபயம், அச்சமின்மை என்று அழைக்கப்படுகிறது. துறவு வாழ்வில் இருப்பவருக்கு இத்தகு மனநிலை அவசியம். பின்னர் அவன் தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வின் துறவு நிலையில் பின்பற்ற வேண்டிய பற்பல சட்டத்திட்டங்களும் உள்ளன. அவை எல்லாவற்றிலும் முக்கியமானதாக பெண்ணுடனான நெருங்கிய உறவுகள் எல்லாவற்றையும் ஒரு சன்னியாசி தவிர்க்க வேண்டும். தனியிடத்தில் ஒரு பெண்ணுடன் பேசுவதற்கு கூட அவர் தடுக்கப்படுகின்றார்.
Lord Chaitanya was an ideal sannyasi, and when he was at Puri, his feminine devotees could not even come near to offer their respects. They were advised to bow down from a distant place. This is not a sign of hatred for women as a class, but it is a stricture imposed on the sannyasi not to have close connections with women. One has to follow the rules and regulations of a particular status of life in order to purify his existence. For a sannyasi, intimate relations with a woman and possessions of wealth for sense gratification are strictly forbidden.
சன்னியாசிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்த பகவான் சைத்தன்யர் பூரியில் இருந்தபோது அவரது பெண் பக்தர்கள் தங்கள் மரியாதைகளை சமர்ப்பிக்க கூட அவருக்கு அருகில் நெருங்க முடியாது. தூரமான இடத்திலிருந்து விழுந்து வணங்குமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். இது பெண் வர்க்கத்தின் மீதான வெறுப்பின் அடையாளம் அல்ல, மாறாக பெண்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சன்னியாசியின் மீது விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறையாகும். தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவன் தனது வாழ்வின் குறிப்பிட்ட நிலைக்கு உரிய சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஒரு சன்னியாசியை பொறுத்தவரை பெண்களுடனான நெருங்கிய தொடர்பும் புலனுகர்ச்சிக்காக சொத்துக்களை சேகரிப்பதும் கடுமையாக தடை
செய்யப்படுகின்றன. Although he is considered to be the most liberal incarnation of Godhead, accepting the most fallen conditioned souls, he strictly followed the rules and regulations of the sannyas order of the life in connection with association with women. The next item is Jnana Yoga Vyavastiti, being engaged in the cultivation of knowledge. Sannyasi life is meant for distributing knowledge to the householders and others who have forgotten their real life of spiritual advancement. A sannyasi is supposed to beg from door to door for his livelihood, but that does not mean that he is a beggar. Humility is also one of the qualifications of a transcendentally situated person, and out of sheer humility the sannyasi goes from door to door, not exactly for the purpose of begging, but to see the householders and awaken them to Krishna consciousness. This is the duty of a sannyasi. If he is actually advanced and so ordered by his spiritual master, he should preach Krishna consciousness with logic and understanding.
Sirmiga sannyasiyana Bhagavan Chaitanyarin valvil irundhu avar pengalin vishayathil migavum kandippudan irundar enbadai naam ariyalam. மிகவும் வீழ்ச்சியுற்ற கட்டுண்ட ஆத்மாக்களையும் ஏற்றுக்கொள்ளும் தாராள மனப்பான்மையுடையவர் என்று அவர் கருதப்பட்டாலும், பெண்களுடைய உறவு சம்பந்தமாக சன்னியாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை அவர் கண்டிப்புடன் பின்பற்றினார். அவரது நெருக்கமான சகாக்களில் ஒருவரான சோட்டா ஹரிதாஸ் அவரது இதர நெருக்கமான அந்தரங்க சகாக்களுடன் இணைந்து பகவான் சைத்தன்யரிடம் சங்கம் கொண்டிருந்தார். ஆனால் எப்படியோ ஒருமுறை சோட்டா ஹரிதாசர் ஓர் இளம் பெண்ணை காம உணர்வுடன் பார்க்க நேர்ந்தது. உடனடியாக பகவான் சைத்தன்யர் அவரை தமது அந்தரங்க சகாக்களின் குழுவில் இருந்து விலக்கிவிட்டார். அவ்வளவு கண்டிப்புடன் இருந்தார் பகவான் சைத்தன்யர். அவர் கூறினார், ஜட இயற்கையின் பிணைப்பில் இருந்து விடுபட்டு ஆன்மீக இயல்பிற்கு தன்னை உயர்த்தி கொண்டு முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல விருப்பமுடைய எவரும் பௌதிக சொத்துக்களையும் பெண்களையும் புலனின்பத்தின் எண்ணத்துடன் பார்க்கக்கூடாது. அவர்களை அனுபவிப்பது என்பதல்ல, புலனின்ப எண்ணத்துடன் அவர்களை பார்த்தல் கூட மிகவும் கண்டிக்கப்படுகிறது. அத்தகு தவறான ஆசைகளை அனுபவிப்பதற்கு முன்பு அந்த நபர் தற்கொலை செய்து கொள்வது சிறந்தது. இவையெல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான முறைகளாகும். அடுத்த விஷயம் ஞானயோக வியவஸ்திதி, அறிவை விருத்தி செய்வதில் ஈடுபடுவதாகும். ஆன்மீக முன்னேற்றம் என்னும் தங்களது உண்மை வாழ்வை மறந்துவிட்ட குடும்பஸ்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஞானத்தை விநியோகிப்பதே சன்னியாசியின் வாழ்வாகும். ஒரு சன்னியாசி தனது வாழ்க்கைக்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும். இருப்பினும் அவர் ஒரு பிச்சைக்காரர் என்ற பொருள் அல்ல, தெய்வீகத்தில் நிலை பெற்றுள்ள ஒருவனது குணங்களில் பணிவும் ஒன்றாகும். அத்தகு தாழ்வான அடக்கத்துடன் சன்னியாசி வீடு வீடாக செல்கிறார். உண்மையில் பிச்சை எடுக்கும் நோக்கத்துடன் அல்ல, மாறாக குடும்ப வாழ்வில் உள்ளவர்களை கண்டு அவர்களை கிருஷ்ண உணர்விற்கு எழுப்புவதற்காகவே. இதுவே சன்னியாசியின் கடமை. அவர் உண்மையான முன்னேற்றம் பெற்ற நபராகவும் தனது ஆன்மீக குருவால் கட்டளையிடப்பட்டவராகவும் இருந்தால் கிருஷ்ண உணர்வினை நியாயத்துடனும் முழு அறிவுடனும் அவர் பிரச்சாரம் செய்ய
வேண்டும்.
ஒரு பண்பாளனா ஒருத்தருடைய வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அனுமதி தேவை இருக்கு. ஆனா இந்தியாவில் இன்னமும் ஒரு சன்னியாசிக்கு அந்த மாதிரி எந்த அனுமதியும் தேவையில்லை. அவர் ஒரு கிரகஸ்தருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, அம்மா எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு அவர் கேட்கலாம். அதுதான் அறிமுகம். அவர் உணவுக்காக போனார் என்றதல்ல, ஆனா சுலபமான ஒரு அறிமுகம்.
பொதுவா
கிரகஸ்தர்கள்னா சன்னியாசிய வரவேற்பாங்க. சுவாமிஜி வாங்க அமருங்கன்னு அவருக்கு இருக்கை கொடுத்து அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச தொடங்குவாங்க. அதுதான் அதுக்கான அர்த்தமே. அவர் சன்னியாசி உணவுக்காக ஏங்கிட்டு இருக்காருன்றது அல்ல, இது வெறும் அறிமுகத்துக்காக. அவர் பிச்சைக்காரர் அல்ல.
People take advantage of this dress because they think that without any work I can beg and live. That is going on in India.
ஆனா மக்கள் இந்த உடையை பயன்படுத்திக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம பிச்சை எடுத்தே வாழ்ந்துடலாம், இதுதான் இந்தியாவில் மக்கள் நினைக்கிறாங்க.
So many rascals are taking this sannyasi dress and living at the cost of others.
எத்தனையோ அயோக்கியர்கள் இந்த மாதிரி சன்னியாசி உடையை உடுத்திக்கிட்டு மற்றவர்களுடைய உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதனால
தான் மக்கள் வெறுத்து போறாங்க. அவர்கள்ட்ட பிரச்சாரம் பண்றதுக்கான அறிவு கிடையாது.
If he is actually advanced and so ordered by his spiritual master, he should preach Krishna consciousness with logic and understanding. And if he is not so advanced, he should not accept the renounced order of life. But even if he has accepted the renounced order of life without sufficient knowledge, he should engage himself fully in hearing from a bona fide spiritual master to cultivate knowledge. A sannyasi, or one in the renounced order of life, must be situated in fearlessness, sattva-sam shuddhi, purity, and jnana yoga, knowledge.
அவர் உண்மையான முன்னேற்றம் பெற்ற நபராகவும் தனது ஆன்மீக குருவால் கட்டளையிடப்பட்டவராகவும் இருந்தால் கிருஷ்ண உணர்வினை நியாயத்துடனும் முழு அறிவுடனும் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர் அவ்வளவு முன்னேற்றம் அடைந்தவராக இல்லாவிடில் சந்நியாச வாழ்வை ஏற்றிருக்கக்கூடாது. இருப்பினும் போதிய ஞானமின்றி ஒருவர் சந்நியாச வாழ்வை ஏற்றிருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்பதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அவர் ஞானத்தை வளர்க்க முடியும். துறவு நிலையில் இருப்பவர் அல்லது ஒரு சன்னியாசி அச்சமின்மை, சத்வ சம்சுத்தி, தூய்மை மற்றும் ஞான யோகத்தில் அறிவை வளர்ப்பதில் நிலை பெற்றிருக்க வேண்டும்.
The next item is charity. Charity is meant for the householders. The householders should earn a livelihood by honorable means and spend 50% of their income to propagate Krishna consciousness all over the world. Thus, a householder should give in charity to such institutional societies that are engaged in that way. Charity should be given to the right receiver. There are different kinds of charities, as will be explained later. Charity in the modes of goodness, passion, and ignorance. Charity in the mode of goodness is recommended by the scriptures, but charity in the modes of passion and ignorance is not recommended because it is simply a waste of money. Charity should be given only to propagate Krishna consciousness all over the world. That is charity in the mode of goodness.
அடுத்த விஷயம் தானம். தானம் என்பது குடும்ப வாழ்வினருக்கானது. இவர்கள் நேர்மையான வழிகளில் தங்களது வாழ்க்கைக்கான வருமானத்தை சம்பாதித்து அதன் பாதி பங்கினை உலகெங்கும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக செலவிடப்பட வேண்டும். இப்பணியில் ஈடுபட்டிருக்கும் இயக்கங்களுக்கு இல்லறத்தோர் தானம் அளிக்க வேண்டும். தானம் சரியான நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தானத்தில் பல வகை உண்டு. சத்வ, ரஜ மற்றும் தமகுணத்தில் செய்யப்படுபவை. இது பின்னர் விளக்கப்படும். சத்துவகுணத்தின் தானம் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரஜோகுணத்திலும் தமகுணத்திலும் செய்யப்படும் தானங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. ஏனெனில் அவை வெறும் பண விரயங்களே. கிருஷ்ண உணர்வினை உலகெங்கும் பிரச்சாரம் செய்வதற்காக மட்டுமே தானம் கொடுக்கப்பட வேண்டும். அத்தகு தானம் சத்துவ குணத்தை சார்ந்தது.
Then as far as dhamma, self-control is concerned, it is not only meant for other orders of religious society, but it is specially meant for the householder. Although he has a wife, a householder should not use his senses for sex life unnecessarily. There are restrictions for the householders, even in sex life, which should only be engaged for the propagation of children. If he does not require children, he should not enjoy sex life with his wife. Modern society enjoys sex life with contraceptive methods or more abominable methods to avoid the responsibility of children. This is not in the transcendental quality, but it is demoniac. If anyone, even if he is a householder, wants to make progress in spiritual life, he must control his sex life and should not beget a child without the purpose of serving Krishna. If he is able to beget children who would be in Krishna consciousness, one can produce hundreds of children, but without this capacity, one should not indulge only for sense pleasure.
Dhamma, சுயக்கட்டுப்பாடு என்பதை பொறுத்தவரை இது தர்மத்தின்படி வாழும் அனைவருக்கும் உரியது. இருப்பினும் குறிப்பாக கிரகஸ்தர்களுக்கானதாகும். கிரகஸ்தனுக்கு மனைவி இருக்கும் போதிலும் அவன் தனது புலன்களை காம வாழ்வில் தேவையின்றி உபயோகிக்கக்கூடாது. இல்லறத்தாருக்கும் காம வாழ்வில் கட்டுப்பாடுகள் உள்ளன. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும். அவனுக்கு குழந்தைகள் தேவையில்லை என்றால் அவன் மனைவியுடன் காம வாழ்வை அனுபவிக்கக்கூடாது. கருத்தடை முறைகள் அல்லது இதர கொடூர முறைகளின் மூலம் குழந்தைகளின் பிறப்பை தடுத்து நவீன சமுதாயம் காம வாழ்வினை அனுபவிக்கின்றது. இது தெய்வீக குணமல்ல, அசுரத்தனம். யாரேனும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெற விரும்பினால் இல்லறத்தானாக இருந்தாலும் சரி அவன் தனது காம வாழ்வினை கட்டுப்படுத்துதல் அவசியம். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதற்கான நோக்கமின்றி அவன் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவனால் கிருஷ்ண உணர்வு வளரப்போகும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் அவன் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெறலாம். ஆனால் இந்த தகுதியின்றி வெறும் புலனின்பத்தில் ஈடுபடக்கூடாது.
Sacrifice is another item to be performed by the householders because sacrifices require a large amount of money. Other orders of life, namely the brahmachari, the vanaprastha, and the sannyas, have no money. They live by begging. So performance of different types of sacrifices meant for the householder. They should perform agnihotra sacrifices as enjoined in Vedic literatures. But such sacrifices at the present moment are very expensive, and it is not possible for any householder to perform them. The best sacrifice recommended in this age is called Sankirtana Jagga, the chanting of Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. This is the best and the most inexpensive sacrifice. Everyone can adopt it and derive benefit. So these three items, namely charity, sense control, and performance of sacrifice, are meant for the householder.
இல்லறத்தவர்களால் செய்யப்படும் மற்றொரு செயல் யாகம். ஏனெனில் யாகம் செய்வதற்கு பெருமளவில் பணம் தேவைப்படுகிறது. வாழ்வின் மற்ற நிலைகளில் இருப்பவர்களான பிரம்மச்சாரிகள், வனப்பிரஸ்தர்கள், சன்னியாசிகளிடம் பணம் கிடையாது. அவர்கள் யாசித்து வாழ்பவர்கள். எனவே பலவிதமான யாகங்களை செய்தல் குடும்பத்தினர்களுக்கானது. அவர்கள் வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் அக்னிஹோத்திர யாகம் போன்றவற்றை செய்ய வேண்டும். ஆனால் தற்சமயத்தில் இத்தகைய யாகங்களை நடத்த பெருமளவில் செலவு செய்ய வேண்டியிருப்பதால் எந்த இல்லறத்தாலும் இவற்றை செய்வது சாத்தியமல்ல. இந்த யுகத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த யாகம் சங்கீர்த்தன யாகமாகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் இந்த சங்கீர்த்தன யாகம் மிகச்சிறந்த யாகம், செலவுகளற்ற யாகமும் ஆகும். இதை யார் வேண்டுமானாலும் ஏற்று பலன் பெறலாம். எனவே தானம், புலனடக்கம், யாகம் செய்தல் ஆகிய இம்மூன்று விஷயங்களும் இல்லறத்தவர்களுக்கானவை.
Then, swadhyaya, Vedic study, and tapa, austerity, and arjavam, gentleness or simplicity, are meant for the brahmachari, or student life. Brahmacharis should have no connection with women. They should live a life of celibacy and engage the mind in the study of Vedic literature for the cultivation of spiritual knowledge. This is called swadhyaya. Tapas, or austerity, is meant for the retired life. One should not remain a householder throughout his whole life. He must always remember that there are four divisions of life: brahmachari, grihastha, vanaprastha, and sannyas. So after grihastha, householder life, one should retire. If one lives for 100 years, one should spend 25 years in student life, 25 years in householder life, 25 in retired life, and 25 in the renounced order of life. These are the regulations of the Vedic religious discipline.
அடுத்து ஸ்வாத்யாயம், வேத கல்வி. இது பிரம்மச்சாரிகளுக்கானது, மாணவ வாழ்வினருக்கானது. பிரம்மச்சாரிகள் பெண்களுடன் எவ்விதமான தொடர்பும் கொள்ளக்கூடாது. அவர்கள் காமமற்ற வாழ்வு வாழ்ந்து ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்காக வேத இலக்கியங்களை கற்பதில் தங்களது மனதை ஈடுபடுத்த வேண்டும். இதுவே ஸ்வாத்யாயம் எனப்படும். தபஸ், தவம், ஓய்வு பெற்ற வாழ்வினருக்கு வானப்பிரஸ்தர்களுக்கு உரியதாகும். ஒருவன் தனது வாழ்நாள் முழுவதும் இல்லறத்திலேயே இருக்கக்கூடாது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று வாழ்வில் நான்கு பிரிவுகள் உள்ளன என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கிரகஸ்த வாழ்விற்கு பின்னர் ஒருவன் ஓய்வு பெற வேண்டும். ஒருவன் 100 வருடங்கள் வாழ்வதாக இருந்தால் 25 வருடங்கள் மாணவ வாழ்விலும், 25 வருடங்களை குடும்ப வாழ்விலும், 25 வருடங்களை ஓய்வு பெற்ற வாழ்விலும், மீதமுள்ள 25 வருடங்களை துறவு வாழ்விலும் கழிக்க வேண்டும். இவையே வேத தர்மத்தின் ஒழுங்கு நெறிகளாகும்.
A man retired from household life must practice austerities of the body, mind and tongue. With that is tapasya. The entire Varnashram Dharma Society is meant for tapasya. Without tapasya or austerity, no human being can get liberation. The theory that there is no need of austerity in life, that one can go on speculating and everything will be nice, is neither recommended in the Vedic literature nor in the Bhagavad Gita. Such theories are manufactured by show-bottle spiritualists who are trying to gather more followers. If there are restrictions, rules, and regulations, people will not become attracted. Therefore, those who want followers in the name of religion, just to have a show only, don't restrict the lives of their students nor their own lives. But that method is not approved by the Vedas. As far as simplicity is concerned, not only should a particular order of life follow this principle, but every member, be he in the Brahmacharya ashram, Grihastha ashram, or Vanaprastha ashram, one must live very simply.
குடும்ப வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்ற மனிதன் உடல், மனம் மற்றும் நாக்கின் தவங்களை புரிய வேண்டும். இதுவே தபாஸ்யா. வர்ணாசிரம தர்மத்தின் சமூகம் முழுவதும் தவம் புரிவதற்கானது. தவம் தபாஸ்யா இல்லாவிடில் எந்த மனிதனும் முக்தி அடைய முடியாது. வாழ்வில் தவத்திற்கான எந்த அவசியமும் இல்லை. ஒருவன் கற்பனை செய்து கொண்டே சென்றால் எல்லாம் நன்றாகிவிடும் என்னும் கொள்கை வேத இலக்கியத்திலோ பகவத்கீதையிலோ பரிந்துரைக்கப்படவில்லை. பெருமளவில் சீடர்களை சேர்க்க முயற்சி செய்யும் போலி ஆன்மீகவாதிகள் இத்தகு கொள்கைகளை உற்பத்தி செய்கின்றனர். சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளும் இருந்தால் மக்கள் கவரப்பட மாட்டார்கள். எனவே பணம் காட்டுவதற்காக மதத்தின் பெயரில் சீடர்களை பெற விரும்பும் அவர்கள் தங்களது சீடர்களின் வாழ்க்கையிலும் சரி, தங்களது வாழ்க்கையிலும் சரி, எத்தகு சட்டத்திட்டங்களையும் விதிப்பதில்லை. ஆனால் அத்தகு முறைகள் வேதங்களில் அனுமதிக்கப்படவில்லை. எளிமை எனும் பிராமண குணத்தை பொறுத்தவரை இது ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்தவர்களுக்காக அன்றி பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசி ஆசிரமங்களிலும் வாழும் அனைவருக்கும் உரித்தானதாகும். ஒருவன் மிகவும் எளிமையாகவும்
Ahimsa means not arresting the progressive life of any living entity. One should not think that since the spirit spark is never killed, even after killing of the body, that there is no harm in killing animals for sense gratification. People are now addicted to eating animals in spite of having an ample supply of grains, fruits, and milk. There is no necessity for animal killing. This injunction is for everyone. When there is no other alternative, one may kill an animal, but it should be offered in sacrifice. At any rate, when there is ample food supply for humanity, persons who are desiring to make advancement in spiritual realization should not commit violence to animals. Real ahimsa means not checking anyone's progressive life. The animals are also making progress in their evolutionary life by transmigrating from one category of animal life to another. If a particular animal is killed, then his progress is checked. If an animal is staying in a particular body for so many days or so many years and is untimely killed, then he has to come back again in that form of life to complete the remaining days in order to be promoted to another species of life.
அஹிம்சை என்றால் எந்த ஓர் உயிர்வாழியின் வாழ்க்கை பரிணாமத்தையும் தடுக்காமல் இருப்பதாகும். உடல் கொல்லப்பட்ட பிறகும் ஆன்மபொறி ஒருபோதும் மரணமடைவதில்லை என்பதன் காரணத்தால் மிருகங்களை புலனுகர்ச்சிக்காக கொள்வதிலும் எந்த தீங்கும் இல்லை என்று ஒருவன் எண்ணக்கூடாது. போதுமான அளவு தானியங்கள், பழங்கள், பால் ஆகியவை இருக்கும் போதிலும் மிருகங்களை உண்பதில் மக்கள் மயங்கியுள்ளனர். மிருகங்களை கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த விதி அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. வேறு வழியே இல்லை என்ற பட்சத்தில் மிருகத்தை கொல்லாமல் இருப்பினும் அது யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படியானாலும் தேவையான அளவு உணவு மனித சமுதாயத்தில் இருக்கும்போது ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைய விரும்பும் நபர்கள் நிச்சயமாக மிருகங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. உண்மையான அகிம்சை என்றால் யாருக்கும் தத்தமது வாழ்வின் முன்னேற்றத்தில் தொல்லை கொடுக்காமல் இருப்பது என்று பொருள். மிருகங்கள் ஒரு வகையான மிருக இனத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவதால் அவை தமது வாழ்வின் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி கொண்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட மிருகம் கொல்லப்படும் போது அதன் முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட உடலிலுள்ள மிருகம் இத்தனை நாள்கள் அல்லது இத்தனை வருடங்கள் அவ்வுடலில் தங்கியிருக்க வேண்டுமெனில் நேரம் வருவதற்கு முன் கொல்லப்பட்டால் அந்த மிருகம் மற்றொரு இனத்திற்கு மாற்றம் பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய எஞ்சிய நாள்களை பூர்த்தி செய்வதற்காக அதே இனத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவே வெறும் வயிற்றை திருப்தி செய்வதற்காக அவற்றின் முன்னேற்றம் தடுக்கப்படக்கூடாது. இதுவே அகிம்சை என்று அழைக்கப்படுகின்றது.
சத்யம். This word means that one should not distort the truth for some personal interest. In Vedic literature there are some difficult passages, but the meaning or the purpose should be learned from a bona fide spiritual master. That is the process for understanding the Vedas. Shruti means that one should hear from the authority. One should not construe some interpretation for his personal interest. There are so many commentaries on Bhagavad Gita that misinterpret the original text. The real import of the word should be presented, and that should be learned from a bona fide spiritual master.
சத்யம், சுயநோக்கத்திற்காக ஒருவன் உண்மையை திரிக்க கூடாது என்பதே இச்சொல்லின் பொருள். வேத இலக்கியங்களில் சில கடினமான உரைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றின் பொருளையும் நோக்கத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே வேதங்களை புரிந்து கொள்வதற்கான முறை. ஸ்ருதி என்றால் அதிகாரம் பெற்ற நபரிடமிருந்து கேட்டறியப்படுவது என்று பொருள். தனது சுயநோக்கத்திற்காக ஏதேனும் ஒரு அர்த்தத்தில் விளக்கம் கொடுக்கக்கூடாது. பகவத்கீதையின் மூல பதங்களுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கும் கருத்துரையாளர்கள் பலர் உள்ளனர். சொல்லின் உண்மையான பொருள் விளக்கப்பட வேண்டும். அது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும்.
தம்போதாபோபிமானஸ்ச்ச க்ரோதபருஷமேவச்ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்தசம்பதமாசுரீம். Arrogance, pride, anger, conceit, harshness, and ignorance. These qualities belong to those of demoniac nature. Osanapritha.
நான்காவது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு. பிரதாவின் மைந்தனை, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புடையவர்களின் குணங்களாகும்.
In this verse, the royal road to hell is described. The demoniac want to make a show of religion and advancement in spiritual science, although they do not follow the principles. They are always arrogant or proud in possessing some type of education or so much wealth. They desire to be worshipped by others, and they demand respectability, although they do not command respect. Over trifles, they become very angry and speak harshly, not gently. They do not know what should be done and what should not be done. They do everything whimsically according to their own desire, and they do not recognize any authority. These demoniac qualities are taken on by them from the very beginning of their bodies in the wombs of their mothers, and as they grow, they manifest all these inauspicious qualities.
இந்த ஸ்லோகத்தில் நரகத்திற்கான ராஜபாதை விவரிக்கப்பட்டுள்ளது. கொள்கைகளை பின்பற்றாவிடனும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காகவும் தர்மத்தை பின்பற்றுவதற்காகவும் அசுரர்கள் வெறும் படம் காட்டுகின்றனர். ஓரளவு கல்வியையோ மிகுந்த செல்வத்தையோ அடைந்துவிட்டால் அவர்கள் எப்போதும் கர்வத்துடனும் அகந்தையுடனும் இருப்பர். மற்றவர்கள் தம்மை வழிபட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். பிறரால் மதிக்கப்படுவதற்கான தகுதி அவர்களிடம் இல்லாவிடனும் மதிப்பளிக்கும்படி வற்புறுத்துகின்றனர். அவர்கள் அற்பமான விஷயங்களில் மிகவும் கோபமுற்று கொடூரமாக பேசுகின்றனர். கண்ணியமாக நடந்து கொள்வதில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. தங்களது சொந்த விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் எதையும் செய்கின்றனர். எந்த ஓர் அதிகாரியையும் அவர்கள் ஏற்பதில்லை. தாயின் கருவில் அவர்களது உடல் தொடங்கியதிலிருந்து இந்த அசுர குணங்கள் உள்ளன. மேலும் அவர்கள் வளரும் போது இந்த குணங்களும் வளர்ந்து அமங்கலமான இத்தன்மைகளை
வெளிப்படுத்துகின்றன.
இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க சுதந்திரம்னா எல்லா நம்ம விரும்புறத செய்யலாம் நினைக்கிறாங்க. அவர்கள் அசுரத்தனமானவர்கள. இப்ப அதை பத்தி விவாதம் பண்ணுங்க.
And he describes a scholar. The scholar is a man. You can see all women as his mother and all living entities. He treats them equally. And others' property is trash.
நீங்க சாணக்கிய பண்டிதர் இருந்த ஒரு மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அவர் ஒரு அறிஞர் எப்படி இருப்பார்ன்றதை விளக்குறார். அந்த அறிஞர் எல்லா பெண்களையும் தன்னுடைய தாயா காண்கிறார். எல்லா உயிர் வாழிகளையும் சமமாக நடத்துகிறார். மற்றவர்களுடைய சொத்தை குப்பையாக பார்க்கிறார்.
So today's civilization is mistaking a scholar for a rogue and a rogue for a scholar. And here Krishna is explaining a godly man, the qualities of a scholar, a gentleman. Whereas today's civilization is upside down, backwards.
இன்றைய நாகரிகத்தில் ஒரு கொள்ளைக்காரன அறிஞனாகவும் ஒரு அறிஞனை கொள்ளைக்காரனாகவும் நினைக்கிறாங்க. இங்கே கிருஷ்ணர் ஒரு தெய்வீக குணமுடையவனை பற்றி விளக்குறார். ஒரு அறிஞன் அப்படின்னா பண்புள்ளவன், நல்ல குணங்களுடையவன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் தலைகீழாகவும் பின்னோக்கியும் போயிட்டு
இருக்கு.
ஆமா, அதனால தான் பிரச்சாரம் தேவைப்படுது.
They feel the godly qualities are a sign of weakness and the demoniac qualities is a good sign.
அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் பலவீனமானவை, அசுர குணங்கள் தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. வீரம், அது வீரம்.
This purport Srila Prabhupada perfectly describes our student life. As students we were doing everything whimsically.
இந்த பொருளுரையில மாணவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பக்குவமா நீங்க விளக்கிருக்கீங்க. ஒரு மாணவன், நாங்க எல்லாத்தையும் எங்க விருப்பப்படி செய்துட்டு இருந்தோம் அல்லது தப்பான விஷயங்களை ஏத்துட்டு இருந்திருப்போம். அதனாலதான் பிரஹலாத் மகாராஜ் பரிந்துரைக்கிறார், அந்த மாணவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் கௌமாரம் ஆச்சரிய பிராகியோ பாகவதானிகா, அவங்க கிருஷ்ண உணர்வுல பயிற்சி அளிக்கப்படணும்.
Now from the very beginning of student life, because there is no education, he is trained as a jiva. What can he say?
இப்போ மாணவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்வி போதிக்கப்படாததுனால அசுரர்களா அவங்க பயிற்சி பெறறாங்க. என்ன செய்ய முடியும் அதுக்கு? இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறது மூலமா பல விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்க முடியும். இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். பகவத்கீதையில என்னெல்லாம் விளக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே இந்த கிருஷ்ண உணர்வுன்ற எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் செய்யணும்.
தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தயா ஸ்ரீமதா மாசுச சம்பதம் தைவீம் அபிஜாதோசி பாண்டவா. The transcendental qualities are conducive to liberation, whereas the demoniac qualities make for bondage. Do not worry, O son of Pandu, for you are born with the divine qualities.
தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனை, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய்.
Lord Krishna encouraged Arjuna by telling that he was not born with demoniac qualities. His involvement in the fight was not demoniac, because he was considering the pros and cons. He was considering whether respectable persons such as Bhishma and Drona should be killed or not. So he was not acting under the influence of anger, false prestige, or harshness. Therefore he was not of the quality of the demon. For a Kshatriya, a military man, shooting arrows at the enemy is considered transcendental. and refraining from such a duty is demoniac. Therefore, there was no cause for Arjuna to lament. Anyone who performs the regulated principles of the different orders of life is transcendentally situated.
அர்ஜுனன் அசுர குணங்களுடன் பிறக்கவில்லை என்று கூறி பகவான் கிருஷ்ணர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். அவன் போரின் நன்மை தீமைகளை கருத்தில் கொள்வதால் அதில் அவனது ஈடுபாடு அசுரத்தனம் அல்ல. மதிக்கத்தக்கவர்களான பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் கொல்லப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அவன் கருத்தில் கொண்டான். இதிலிருந்து கோபம், வீண் அபிமானம் அல்லது கொடூரத்தின் ஆதிக்கத்தின் கீழ் அவன் செயல்படவில்லை என்பது தெரிகின்றது. எனவே அவன் அசுர குணத்தில் இல்லை. போரில் ஈடுபடும் சத்ரியனுக்கு எதிரியின் மீது அம்புகளை எய்தல் தெய்வீக தன்மையாக கருதப்படுகிறது. அத்தகு கடமையிலிருந்து விலகுதல் அசுரத்தன்மையாகும். எனவே அர்ஜுனனுக்கு கவலைப்பட காரணம் ஏதுமில்லை. வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்கென்று உள்ள ஒழுக்க நெறிமுறைகளை ஆற்றுபவன் எவனும் தெய்வீக குணத்தில் நிலை பெற்றுள்ளான். இந்த கருத்தை விவாதம் பண்ணுங்க.
They may say that we have arbitrarily given some specific duties to different people.
வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு கடமைகளை நம்ம விருப்பப்படி கொடுத்துட்டான்னு அவங்க வேணா சொல்லலாம்.
They may say that we have arbitrarily given that the kshatriya is supposed to kill like this. That actually everyone should be
சத்ரியர்கள்னா சண்டை போடணும் இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி நம்மளா ஏதா சொல்லிருக்கோம்னு அவங்க எடுத்துக்கலாம். ஆனா உண்மையிலே எல்லாருமே நல்லவர்களா இருக்கணும். நம்ம விருப்பப்படி அல்ல, அது கிருஷ்ணரால
கொடுக்கப்பட்டது.
நம்ம நினைச்ச மாதிரி கொடுத்தது இல்ல, அது உச்சமானவருடைய கட்டளை. நம்ம நினைச்ச மாதிரி கொடுத்தா அவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருந்தா பகவத்கீதையை நம்ம படிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
Things may not be arbitrary, therefore you have to sacrifice from Bhagavad-gita.
அவங்க விருப்பின மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் இருக்க கூடாது. அதனாலதான் சட்ட புத்தகமான பகவத்கீதையில இருந்து குறிப்பெடுக்கிறோம்.
When a judge gives his judgment, he does not give it arbitrarily. There is law book. So there is no question of arbitrary.
நீதிபதி தீர்ப்பு வழங்குறார் அப்படின்னா அவர் விருப்பப்பட்டி அல்லது அவர் நினைச்ச மாதிரி கொடுக்கறது அல்ல. சட்ட புத்தகம்னு இருக்கு, அங்க நினைச்ச மாதிரி கொடுக்கறதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. குறிப்புகள் இருக்கு, அவங்க நினைச்ச மாதிரின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அது உண்மை இல்லை.
Rather, if you don't care for Shastra Vidhi, then you never be successful.
Shastra Vidhi irukku. Shastra Vidhi patri neenga kavala padalanna neenga vetri adayave mudiyadhu.
The Shastra Vidhi must be there. In this chapter, you will find.
In the adhyayathile neenga paakalam. Yes, Shastra Vidhi Mushritsa.
Ya Shastra Vidhi Mushritsa Vartate Kama Karata Na sasidim avapnoti na sukam na param gatim. But he who discards scriptural injunctions and acts according to his own whims attains neither perfection nor happiness nor the supreme destination.
Sastra vidigalai purakkanithu thanadu manam pona pokil seyalpaduvan pakkuvathaiyo sugathaiyo parama ilakkaiyo adaivadillai.
Do not give anything arbitrarily.
நம்ம எதையும் மனம் போன போக்குல கொடுக்கறது இல்லை.
Actually, this is a fact because we see by following their authorities, they're becoming more and more unhappy. And by following our authorities, we're becoming more and more happy.
உண்மையிலே இது உண்மை. ஏன்னா அவங்களுடைய அதிகாரி அவங்க பின்பற்றதால மேலும் மேலும் சந்தோஷமின்றி இருக்காங்க. ஆனா நம்ம நம்முடைய அதிகாரிகளை பின்பற்றது மூலமா மேலும் மேலும் சந்தோஷமா இருக்கும்.
So the result is there even in this life we can see. Yeah. What to speak beyond this life.
அதனுடைய விளைவை இந்த வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம். இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு?
They can say not everyone is made happy by a war.
ஆனா போர்னால எல்லாருமே சந்தோஷமா இல்லன்றத அவங்களால சொல்ல முடியும்.
They can say that for example the wives of Duryodhana and all of these people who were killed, they were not made happy.
அவங்க என்ன சொல்லலாம்னா, உதாரணத்துக்கு துரியோதன மற்ற மக்கள் கொல்லப்பட்டவங்களோட மனைவிகள் எல்லாம் சந்தோஷமா இல்ல தர்மக்ஷேத்ர குருக்ஷேத்ர அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க? அவர்கள் இந்த வியட்நாம் சிப்பாய்கள் மாதிரி அல்ல, அவங்கள தாக்கும் போது ஓடி போறதுக்கு அவங்க அந்த மாதிரி
இல்லை.
உன உயிரை விடணும் அல்லது வெற்றி பெறணும்ன்றதுல அவங்க உறுதியோடு இருந்தாங்க. அவங்க சண்டை போறதுக்கெல்லாம் பயப்படல. அவங்க பயப்பட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சண்டை போறதுக்கு?
புத்தி சப்பலாயணும்
அதுதான் உண்மையான சத்ரியா. யுத்தேச்சாப்ய பலாயனம் அதுதான் உண்மையான சத்ரிய பயிற்சி.
I mean to say that they may consider that this is a selfish type of happiness though. Not taking it.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சுயநலமான மகிழ்ச்சின்னு அவங்க நினைக்கலாம்.
They are rascals, they can't think anything. We haven't got to reply all of them. Because they are rascals.
அவங்க நினைக்கலாம், அவங்க அயோக்கியர்கள், அவர்கள் என்ன வேணா நினைக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்றது இல்ல. ஏன்னா அவங்க
அயோக்கியர்கள்.
அவங்க எல்லா அபத்தத்தையும் பேசலாம், நம்ம அதை எல்லாத்தையும் தீவிரமா எடுத்துக்கணும்ன்றது இல்ல. ஒரு குழந்தை எப்படி முட்டாள்தனமா ஏதோ பேசும், சில சமயத்துல நம்ம பதில் சொல்றோம் ஆமா ஆமான்னு, ஆனா எல்லாத்தையும் நம்ம தீவிரமா எடுத்துக்கிறது இல்ல. குழந்தை எதை வேணா பேசும்.
அதனால
இந்த அயோக்கியர்கள் எத்தனையோ விஷயங்களை அவங்க பேசிட்டே இருக்கட்டும், ஆனா நம்ம அதை எல்லாத்தையும் அக்கறை எடுத்து கேட்டு பதில் சொல்லணும்ன்றது இல்ல. நம்ம நம்மளுடைய கடமையை செய்யணும்.
Let the dog bark on, the caravan will pass. So not that we have to take care of the barking of the dog also. Let them bark.
நாய் ஒரு பக்கம் குறைச்சிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த கூண்டு வண்டி போய்கிட்டே இருக்கும். அதுக்காக எல்லா சமயத்திலயும் நாய் குறைக்கும் போதெல்லாம் ஏன் குறைக்குதுன்னு நம்ம அதை பாக்கணும்ன்றது அவசியம் இல்ல, அது நம்ம வேலையும் இல்ல.
Sanaprita, in this world there are two kinds of created beings. One is called the divine and the other demonic. I've already explained to you at length the divine qualities. Now hear from me of the demoniac.
பிரதாவின் மைந்தனை, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாளிகளில் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக.
Those who are demoniac do not know what is to be done and what is not to be done. Neither cleanliness, nor proper behavior, nor truth is found in them.
அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை.
இதம் திஷ்டிம் வஷ்டவ்யா நஸ்தாத்மானோ லப்சுதாயா பபவந்தி உக்ர காமான க்ஷயாய ஜகதோ ஹிதா.
இதுதான் நவீன யுகத்தை பற்றின ஒரு சரியான வர்ணனை.
எக்ஸாக்ட்.
மிக சரியான அது என்ன? ஏதாம் திருஷ்டம் அவஸ்தவ்யா.
Must have lost their soul. Mastap. There is no information about this world. Nastatmana. God and soul is lost.
Nastatmano. அவர்களுடைய ஆத்மாவை இழந்துட்டாங்க. நஷ்டாத்மா, ஆத்மாவை பற்றின தகவல் அவங்களுக்கு கிடையாது. நஷ்டாத்மனாக கடவுளையும் ஆத்மாவையும் இழந்துட்டாங்க.
There is no God, there is no cause of this creation. There was a chance.
கடவுள் எல்லாம் கிடையாது, இந்த படைப்புக்கு காரணம் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் இல்லாம இருந்தது, இந்த மாதிரி அந்த மாதிரி. ஏதம் திருஷ்டம் அவஸ்தபிய, படிங்க.
ஏதம் திருஷ்டம் அவஸ்தபிய நஷ்டாத்மானோ அல்பபுத்தயா
பிரபவந்தி.
நஷ்டாத்மனா, அவங்களே அவங்க இழந்துட்டாங்க.
நஷ்டாத்மனா அல்பபுத்தயா,
நஷ்டாத்மானோ அல்பபுத்தயா, அயோக்கியன், புத்திசாலித்தனம்
இல்லை.
நாய்களையும் பூனைகளையும் போல இந்த நாலு விஷயங்கள் கிடைக்குதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைன்றது இந்த சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கு செய்யறது, தற்காப்பு பண்ணிக்கிறது, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அல்ப புத்தையா, மிருகம். உக்ரகர்மா, தொழிற்சாலைகள், அதுதான் உக்ரகர்மா. இந்த உக்ரகர்மா நரகத்தன்மையை பிரத்யும்னா விளக்கிட்டு இருந்தார்.
Little karma, yes, which is going, little killing, that's sufficient. What is use of opening big, big factories? Ugra.
Konja karma, konja uludu, kodume konjama velachanave, podumanadu. Enna prayojana periya periya tholichalaigalla therandukittu. Ugra karma.
What it has helped? You are talking on behalf of them.
எப்படி அது உதவி பண்ணிருக்கு அவங்களுக்காக, நீங்க பேசுறீங்கல்ல, எப்படி அது உதவி பண்ணிருக்கு?
Keeping them innocent men or women has kept in the factory simply for livelihood.
இந்த அப்பாவி ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த தொழிற்சாலையில அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவே வச்சிட்டு இருக்காங்க.
We provide his life. Nature has given so much facility. You can grow little food anywhere.
கொஞ்ச வேலை செஞ்சாவே அவனுடைய தேவைகளை அது கொடுத்துரும். இயற்கை நமக்கு எவ்வளவு வசதிகளை கொடுத்துருக்கு. அவங்க எங்க வேணா கொஞ்சம் உணவை விளைவிச்சுக்கலாம்.
The cows are there on the pasturing ground. Take milk and they peacefully. Why you open factory?
மேய்ச்சல் நிலங்களில் பசுக்கள் இருக்கு, கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க, அமைதியா வாழ்க்கை நடத்துங்க, ஏன் நீங்க தொழிற்சாலையை
திறக்கணும்?
நரக வாழ்க்கையில அவங்களை வச்சிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுதான் இங்க விளக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கருத்தை நீங்க விவாதம்
பண்ணுங்க. சொன்னீங்க,
பயனளிக்காத மிக கொடுமையான இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய தொழில அவங்க ஈடுபடுவாங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா அது இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்றத குறிப்பிடுதா? அது உண்மையா?
God speaking, Krishna speaking.
ஆமா, பகவானே பேசிட்டு இருக்கார், கிருஷ்ணர் பேசுறார்.
I was studying this nuclear energy in college, thinking that it would save the world, that by the energy they could make bigger tomatoes, bigger corn.
அணுசக்தியை பத்தி நான் கல்லூரியில படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, அதனால இந்த உலகத்தை அவங்க பாதுகாக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா சக்தியினால அவங்க தக்காளிய ரொம்ப பெருசா உருவாக்குறாங்க, சோளத்தை ரொம்ப பெருசாக்குறாங்க, இந்த மாதிரி.
Conclusion is bigger death.
பெரிய மரணம். முடிவு என்னன்னா பெரிய மரணமா இருக்கும்.
Everything big. One man was dying. Now, many hundreds of thousands will die. Bigger death. He did not consider it. Bigger death.
எல்லாமே பெருசாக்குறாங்க. ஒருத்தர் இறந்துட்டு இருந்தார், இப்ப நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போறாங்க. இது பெரிய மரணம். இது பெரிய மரணமா நீங்க கருதலையா என்ன?
It's very frustrating though, because for everything they were trying to do good, they found so many more things bad were coming.
இது ரொம்ப விரக்தியை கொடுக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே நல்லதுக்காக செய்யறதுக்கு முயற்சித்தாலும் அவங்க எல்லாமே மோசமா, அதனால கெட்ட விளைவு வர்றத தான் பார்த்துட்டு இருக்காங்க.
That is karma jagat mein that you have to raise this house, then you have to cut the wood somewhere.
Karma jagat appadina இப்ப நீங்க இந்த வீட்டை கட்டணும், இந்த வீட்டை எழுப்பணும்னா அதுக்கு நீங்க வேற எங்கேயாவது மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. எங்கேயாவது நீங்க எதையாவது அழிச்சாதான் இங்க உங்களால வீடு கட்ட முடியுது.
அப்படின்னா
நீங்க எதையாவது உருவாக்கணும்னா அதுக்காக வேற ஏதாவது ஒண்ணு சரி செய்யணும்.
This house is constructed, created by destroying somewhere. Is it that?
அப்படின்னா இந்த வீடு கட்டப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டதுன்னா வேற எங்க வேற விஷயத்தை அழித்து தான் இது செய்யப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? அப்படின்னா உங்களுடைய படைப்பு எங்க இருக்கு? படைப்புன்னா அது கடவுளோட படைப்பு. அவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். நீங்க படைக்கணும்னா நீங்க வேற எதையாவது அழிக்க வேண்டியிருக்கு. அதுதான் கர்மா.
Sometimes these people are called Dushkritina. And you've mentioned that the Dushkritina actually he has some intelligence.
Yeah.
சில சமயத்துல இந்த மக்கள் துஷ்கிருதான அழைக்கப்படுறாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க துஷ்கிருதனாக்கு உண்மையிலே கொஞ்சம் புத்தி இருக்கு, ஆனா அது தவறா பயன்படுத்தப்படுது.
Intelligence. After destroying the wood, you use your intelligence to construct this house. You have intelligence. There is no doubt.
ஆமா, புத்தி இருக்கு. நீங்க ஒரு மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு புத்தி உங்களுக்கு இருக்கதான் செய்யுது, அதுல சந்தேகமே இல்லை.
Human being must have intelligence, but that intelligence is given to him for getting out of the clutches of birth, holding it. He is not utilizing that intelligence for that purpose. Therefore this critique.
மனிதனாவே புத்தி இருக்கணும். ஆனா அந்த புத்தி மனிதனுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பிறப்பு இறப்பு வியாதி மூப்பில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்றதுக்காக. அதுக்காக அவன் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தல அப்படின்னும் போது அவன் துஷ்கிருத்தினான்.
இன்டெலிஜென்ஸ் ஹி ஹஸ் காட். வி டோன்ட் சே தி மாடர்ன் வேர்ல்ட் தே ஆர் அன்இன்டெலிஜென்ட் ஃபூல்ஸ். நோ, தே ஹேவ் காட் இன்டெலிஜென்ஸ், பட் தி இன்டெலிஜென்ஸ் இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட் for duskarja, which he should not have done.
அவனுக்கு புத்தி இருக்கு. இந்த நவீன யுகத்துல மக்களுக்கு புத்தி இல்லைன்னு நம்ம சொல்லல. அவர்கள் முட்டாள் அல்ல. ஆனா அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்க அத துஷ்காரியத்துக்காக பயன்படுத்துறாங்க. எதை அவங்க செய்யக்கூடாதோ அதுக்காக அவங்க அதை பயன்படுத்துறாங்க.
Mark and bad one. His intelligence was given so that he could get relief from these clutches of birth, death, old age, but that he is not utilizing. He is opening factory. and creating another bad atmosphere.
காரியா மற்றும் துஷ்காரியா, செயல் மற்றும் கெட்ட செயல், மோசமான செயல். அவனுடைய புத்திசாலித்தனம் அவனுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவனுடைய பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி இந்த பிடியிலிருந்து அவனை விடுவித்துக் கொள்றதுக்காக. ஆனால் அவன் அதுக்காக பயன்படுத்தாம அவன் தொழிற்சாலை திறக்கிறதுக்காக அதை பயன்படுத்துறான். அதன் மூலமாக அவன் மற்றொரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறான். அதனால தான் அவன் துஷ்கரித்தனான்.
To open a factory requires intelligence. Some machine is working, that's all that. But how this intelligence being used to keep man in hellish condition? That is duskarithana.
ஒரு தொழிற்சாலை திறக்கணும்னா அதுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது, நிறைய இயந்திரங்கள்லாம் செயல்படுது, அதெல்லாம் சரிதான். ஆனால் எப்படி அந்த புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தப்படுது? மக்களை நரக சூழ்நிலையில வச்சிருக்காங்க, அதனால தான் அது
துஷ்கரித்தன.
அவர்களும் கூட ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவர்கள். இப்போ உதாரணத்துக்கு அவங்க தொழிற்சாலை திறக்கிறாங்க, ஆனால் அந்த தொழிற்சாலையினுடைய விளைவு என்னன்றதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. அதனாலதான் அவர்கள் துஷ்கிருத்தினா. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மூடா, ஏன்னா அவங்க மூடர்களா இருக்கிறதுனால தான் துஷ்கிருத்தினார்கள்.
ஆனா
அதே சமயத்தில் கிருஷ்ணர் புத்தியை கொடுக்கிறாரு. மத்த ஸ்மிருதி ஞானம்னு சொல்லப்படுது.
He wants to manufacture a very complicated machine. Krishna is giving to all I do like this. Manufacture.
நீ செய்ய விரும்புறதுனால கிருஷ்ணர் உனக்கு அந்த புத்தியை கொடுக்கிறார். நீ வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு இயந்திரத்தை உருவாக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கான புத்தியை கொடுக்கிறார். சரி, நீ அதை உருவாக்கிக்கோன்னு.
He will not hear Krishna. Sarvadharman Paritajya. That is Krishna's intelligence. You rascal, give up this all this.
கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை நீ கேட்க மாட்டேன். சர்வதர்மான் பரித்யாஜம், அது கிருஷ்ணருடைய புத்தி. நீ அயோக்கியன்றதால அதெல்லாத்தையும்
விட்டுடுவேன்.
அவர் கொடுக்க மாட்டார். ஆனா நீ விரும்புறதால, கிருஷ்ணர் ரொம்ப கனிவானவர் என்றதால, சரி நீயே செய்துக்கோ, அதனுடைய விளைவையும் பார்த்துக்கோ.
Without Krishna's help, we cannot do anything.
கிருஷ்ணரோட உதவி இல்லாம நம்மால எதையுமே செய்ய முடியாது.
Prabhupada, you've called the politicians representatives of Hiranyakashipu. They are trying to become immortal, just like devotees. But without...
Srila Prabhupada, நீங்க அரசியல்வாதிகளை வந்து ஹிரண்யகசிபோட பிரதிநிதிகள்னு சொல்றீங்க. அவர்களும் பக்தர்களை போலவே நிரந்தரமானவர்களா ஆகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
There are two kinds of man already described. Devas, Revas. These two kinds of activities will go on. This is material world.
ஆமா, இரு வகையான மனிதர்களை பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு. தெய்வா, அசுரா, இந்த ரெண்டு வகையான செயல்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பௌதிக உலகம்.
You cannot find out 100% perfect man. That is not possible.
100% பக்குவமான மனிதர்களை மட்டுமே நீங்க காண முடியாது, அது சாத்தியம்
இல்லை.
பூரணம் இல்லாத நபர்களும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா யாரு பூரணமானவர்கள் யாரு பூரணமற்றவர்கள் என்றத விளக்கப்பட்டிருக்கு. அதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்.
You cannot clear this material world of imperfect.
இந்த பௌதிக உலகத்துல பூரணம் இல்லாத மனிதர்களை சுத்தப்படுத்துறதுன்றது முடியாது, அது சாத்தியம்
இல்லை.
அவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பூரணமானவர்கள் யார் பூரணமற்றவர்கள் யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்ப அது உங்களுடைய விருப்ப தேர்வு. நீங்க பூரணம் இல்லாதவரா இருக்கணுமா அல்லது முன்னேற்றம் அடைந்து பூரணமானவரா ஆகணுமா, அது உங்களை பொறுத்தது.
It seems almost like a contradiction in one sense that Prabhavanti, that they flourish.
ஒரு விதத்துல இது கிட்டத்தட்ட முரண்பாடு போல தோணுது. அதாவது பிரபவந்தி அவர்கள் முன்னேற்றம் அடைறாங்க, ஆனா அதே சமயத்துல க்ஷயாய
பிரபவந்தி
பௌதிகமா. இப்ப நீங்க எந்த ஒரு நவீன நகரத்துக்கு போனாலும் ஓ இது ரொம்ப வளர்ச்சி அடைந்ததா இருக்கு பிரபவந்தி. ஆனா எந்த வகையான பிரபவந்தி அது?
That is next class. Jagato ahitaya to destroy this world. So they are pravavanti in the opposite direction.
அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஜகதோ ஹிதாக, அதாவது இந்த உலகத்தை அவங்க அழிக்கிறதுக்காக அவங்களுடைய பிரபவந்தி எதிர் திசையில வந்துட்டு இருக்குது.
But it's not pravavanti actually. Pravavanti in the material sense. But what is the purpose? For the end? ஜகதோ ஹிதாய.
அது உண்மையிலே பிரபவந்தி அல்ல. பிரபவந்தி இது பௌதிக கோணத்துல, ஆனா அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன? ஜகதோ ஹிதாய.
டூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், டு ஹெல்ப், டு ஹெல்ப்.
சொர்க்கத்துக்கு நரகத்துக்குன்னு இரு வகையான முன்னேற்றம் இருக்கு.
50 years ago they were thinking it was progress to build big skyscrapers. Now it's so hellish in the cities, everybody's moving out.
50 வருடங்களுக்கு முன்பு வானுயிர கட்டடங்களை கட்டுறது ஒரு முன்னேற்றமா கருதுனாங்க. இப்போ இந்த நகர வாழ்க்கை நரகமா தெரியுது. இப்போ எல்லாரும் வெளியேறாங்க.
Actually, when there are so many skyscrapers building, it is hell. The natural air is obstructed.
No sunlight.
In Bombay, you see. If you are on the top floor, you have got little facility. In the lower floor, you will be hell.
ஆமா ஆமா, உண்மையிலே இந்த நிறைய வானுயிர கட்டடங்கள் இருந்தது அப்படின்னா அது நரக மாதிரி தான், இயற்கையிலேயே அது தொந்தரவு ஏற்படுத்தும். பாம்பேயில நீங்க பார்க்கலாம், இப்ப நிறைய தளங்கள் இருக்கு, அதுல நீங்க மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்கும், அதே கீழே இருக்கிற தளத்துல இருந்தீங்கன்னா அது நரகம் மாதிரி இருக்கும்.
And the first floor, second floor, it is simply hell. No air. Simply you have to run on this electric fan.
இப்போ நிறைய அடுக்குமாடி கட்டடங்கள் அங்க இருக்கு அப்படின்னா அதுல நிறைய தளங்கள் இருக்கும். அதுல முதல் ரெண்டு தளங்கள் பாத்தீங்கன்னா நரகம் மாதிரி தான் இருக்கும், காத்தே இருக்காது. நீங்க எப்பவும் இந்த மின் விசிறியை இயக்கிட்டே இருக்கணும்.
You cannot see the sky.
உங்களால ஆகாயத்தை பார்க்க முடியாது.
Therefore it is meant sky scraper. What is scraper? What is the meaning?
அதனால தான் இது வானத்தை உரசறதுக்காக இருக்கா வானுயிர கட்டடம். அதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? அது ஆகாயத்தை தொடுது.
Touch the sky in such a way I cannot see. This is it.
அது அந்த விதத்துல ஆகாயத்தை தொடுது, என்னால அதை பார்க்க கூட முடியல. அதுதான் அதனோட விளைவு.
You demon, you have captured the sky, so I have no opportunity to see all his electric light. Now we see the sky, the sun, how nice it is.
அசுரனான நீ வான் உயிர கட்டடம் கட்டி ஆகாயத்தை தொடர, ஆனா எனக்கு அதை பாக்குறதுக்கு கூட முடியல. எப்பவுமே நான் மின் விளக்கு பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப நாம ஆகாயத்தை பாக்குறோம், சூரியனை பாக்குறோம், எவ்வளவு அருமையா இருக்கு இது பாருங்க.
This is life. Green, down and up, clear sky, sun. This is life.
இதுதான் வாழ்க்கை. பசுமையா இருக்கு, கீழே மேல ஆகாயம் எல்லாம் தெளிவா இருக்கு. இதுதான் வாழ்க்கை.
We get rejuvenation in this atmosphere. What is this nonsense? All skyscraper building, no air, no light.
இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது. இது என்ன, இது அபத்தமா இந்த வானுயிர கட்டடங்கள், காத்து இல்ல, வெளிச்சம் இல்ல.
The mind becomes crippled, the health becomes deteriorated. Children cannot see even the sky. Everything is spoiled.
Chakato hitaya manasella modamaido arokyam ketupoido kulandegal agayatha paaka mudiyadu ellame ketupoido.
Every day in the city they make a report, pollution report, and they say you should go outside or not go outside. Some days you are not, it is not good for your health to leave your home.
நகரங்களில் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு மாசு இருக்குன்ற ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. சில சமயத்தில் நீங்கள் வெளியில் போகலாம போகக்கூடாதான்றத சொல்லுவாங்க. சில நாட்களில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்தமான காற்று கூட அவங்க விற்கிறாங்க பிரபுபாத். சுத்தமான காத்தா?
Fresh water also.
சுத்தமான தண்ணி கூட தானே?
Yeah. In Tokyo there are special machines you can get clean water.
டோக்கியோல ஒரு விசேஷமான இயந்திரம் இருக்கு, அதுல இருந்து சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி எல்லாம் நீங்க பெறலாம்.
By cleaning the urine. Now they are doing that.
சுத்தமான சிறுநீரை சுத்தம் பண்ணி கொடுக்கறாங்களா? இப்ப அவங்க அத கூட செய்யறாங்க.
Fresh water by cleaning urine. Fat derived from stool. Yes, German people did it. Fat extracted from stool scientifically.
சிறுநீர சுத்தப்படுத்தி சுத்தமான தண்ணி கொடுக்கறாங்க. அதே மாதிரி மலத்துல இருந்து கொழுப்பு எடுக்கிறாங்க. ஆமா, ஜெர்மன் மக்கள் அதை செய்யறாங்க. விஞ்ஞான பூர்வமா மலத்துல இருந்து கொழுப்பை பிரிச்சு அவங்க எடுக்கிறாங்க. நீங்க வெண்ணையோட சேர்த்து ரொம்ப நல்லா உங்க ரொட்டி மேல அதை தடவி வைக்கலாம். இதுதான் நடந்துட்டு இருக்குது.
Some of the materialists may argue that these activities are not all that unbeneficial, are not all that unbeneficial.
சில பௌதிகமான மக்கள் வாதம் செய்யலாம், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே எல்லா விதத்திலும் பயனுள்ளதா இல்லாம இருந்தாலும்,
for example they've made a tractor and in America they can produce so many grains, so much so that practically they could feed the world.
For உதாரணத்துக்கு அமெரிக்காவில அவங்க இந்த டிராக்டர் உருவாக்குனாங்க, அதன் மூலமா இந்த உலகத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு தேவையான தானியத்தை அவங்களால உருவாக்க முடியும், உற்பத்தி பண்ண முடியும்.
ஏன்
இதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க?
Their mentality is very abominable.
ஏன்னா அவங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு அருவறுப்பானதா இருக்கு.
Do that. There are so many overpopulation. And you can do it in America. So much land vacant here.
அதை செய்யுங்க. நிறைய மக்கள் தொகை இருக்கு அமெரிக்காவில், உங்களால அதை செய்ய முடியும். இங்க எவ்வளவோ நிலம் காலியா இருக்கு.
Better to put the people in the factories in the fields. They're going to work, let them work growing the grain and milking the cow.
மக்கள் நிலத்துல வேலை செய்யறதை விட தொழிற்சாலையில செய்யறது நல்லது. அவங்க நிலத்துல போய் அங்க நிலம் விவசாயம் பண்ணிட்டு தானியங்களை விளைச்சிட்டு பசு பால் கறந்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா அவங்க அப்ப சந்தோஷமா வாழ முடியுது. அது உங்களால பண்ண முடியாது. ஜகத்தோ ஹிதாய படிங்க.
க்ஷயாய
அப்படின்னா அழிவிற்கானது, அழிவின் ஆரம்பம். அழிவில் இருந்து அவங்களை காப்பாத்துங்க.
Actually, I've seen in New York some quarters so nasty. In London also.
உண்மையிலே நியூயார்க்ல நான் பார்த்திருக்கேன், ஒரு சில குடியிருப்புகள்ல ரொம்ப மோசமா இருக்கும். லண்டன்ல கூட ரொம்ப மோசமா இருக்கும். பேரழிவு, நிறைய கடைகள் வீடுகள்லாம் காலியா இருக்கும். எனக்கு வேலை இல்லாத போது அந்த நகரத்தை பாக்கிறதுக்காக நான் அப்படியே சுத்தி வந்தேன். அந்த ஒரு நரக சூழ்நிலையில அது இருக்கு. அவங்க சொன்னாங்க அது ரொம்ப ஆபத்தானதுன்னு. எனக்கு தெரியல அது ரொம்ப ஆபத்தான
விஷயம்னு. it is not what you don't. I give up there. But I have God, they will take from me. So I just lightening in New York City.
மின்சார வேலை செய்யக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், சுவாமிஜி நீங்க அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் போறீங்களா, அது உங்களுக்கான இடம் இல்லை, நீங்க அங்க போகாதீங்கன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு அவங்க என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூயார்க் நகரத்தில் அப்படியே சுத்தி
வந்தேன். So many houses vacant.
எத்தனையோ மோசமான குடியிருப்புகள் லண்டன்ல கூட, நிறைய வீடுகள் காலியா இருக்கும். ஒரு காட்டை காட்டிலும் நியூயார்க் நகரத்துல நீங்க கொல்லப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
They say at night nobody goes there.
ஆமா, இரவு நேரத்துல அந்த சென்ட்ரல் பார்க்கு என்ன போக கூடாதுன்னு எச்சரிச்சாங்க. யாருமே ராத்திரியில அங்க போறதில்லைன்னு
சொன்னாங்க.
திருடங்களும் கொள்ளக்காரங்களும் தவிர.
Such an important city and such important park.
பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான நகரம், ஒரு முக்கியமான பூங்கா, யாருமே அங்க போக முடியாது.
Is there any stage at which these atheistic people have done anything good by accident?
ஏதாவது ஒரு நிலையில இந்த நாஸ்திகர்கள் எதிர்பாராத விதமா அவர்கள் ஏதாவது நல்லது பண்ணிருக்காங்களா?
Is there any step?
அத மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
Therefore they support this accident here.
Oh,
now it is they have got the accident. Because ordinarily there is no good.
அதனால தான் அவங்க இந்த விபத்து கோட்பாடை வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த விபத்து கோட்பாடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமா எதுவுமே நல்லது நடக்கிறது இல்ல.
There is no possibility. But by accident if some good come.
வாய்ப்புகளே கிடையாது. ஆனா ஏதாச்சியா விபத்து மாதிரி ஏதாவது சில சமயத்துல நல்லது நடந்துருது.
Otherwise jagat ahitaya. It is only for.
அப்படி இல்லனா ஜகதோ ஹிதாஹ, குறைகள் மட்டும்தான்.
But accidentally good.
ஆனா விபத்து மாதிரி சில சமயத்துல நல்லது நடந்துருது.
Accidentally this consciousness movement came. And that it was going on.
விபத்து மாதிரி தான் இந்த கிருஷ்ண உணர்வும் வந்தது. அது இந்தியாவில் செயல்பட்டு இருந்தாலும்
nobody called.
யாருமே இங்க அழைக்கல. விஞ்ஞானிகளோ தத்துவவாதிகளோ அரசியல்வாதிகளோ இந்த கிருஷ்ண உணர்வு வாங்கன்னு சொல்லி அழைக்கல.
ஆனா
விபத்து மாதிரி இது வந்தது, அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சது. உங்களால கடவுளை விளக்க முடியாது, அதனால அது ஒரு விபத்துன்னு எடுத்துக்கலாம்.
Very interesting. Very. In a Vedic community everything is very ordered and goodness prevails. Therefore God consciousness seems very natural.
இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வேத சமுதாயத்துல எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையோட சத்துவகுண நிலவி இருக்கும். அதனாலதான் அங்க கடவுள் உணர்வுன்றது ரொம்ப இயற்கையானதா தெரியுது.
Following such conclusions, the demoniac who are lost to themselves and have no intelligence engage in unbeneficial horrible works meant to destroy the world.
இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர்.
Demoniac are engaged in activities that will lead the world to destruction. The Lord states here that they are less intelligent. The materialists who have no concept of God think that they are advancing. But according to Bhagavad Gita, they are unintelligent and devoid of all sense. They try to enjoy this material world to the utmost limit, and therefore always engage in inventing something for sense gratification. Such materialistic inventions are considered to be the advancement of human civilization. But the result is that people grow more and more violent and more cruel cruel to animals and cruel to other human beings.
உலகத்தை அழிவிற்கு கொண்டு செல்லும் செயல்களில் அசுரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அற்பபுத்தி உடையவர்கள் என்று இறைவன் இங்கே கூறுகின்றார். கடவுளை பற்றிய அறிவற்ற ஜடவாதிகள் தாங்கள் முன்னேறுவதாக எண்ணிக்கொண்டுள்ளனர். ஆனால் பகவத்கீதையின்படி அவர்கள் புத்தி இல்லாதவர்கள், துளியும் அறிவற்றவர்கள். இந்த ஜட உலகை முடிந்தவரை அனுபவிக்க அவர்கள் முயற்சி செய்கின்றனர். ஆதலால் புலனுகர்ச்சிக்காக ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய பௌதிக கண்டுபிடிப்புகள் மனித சமூகத்தின் முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. ஆனால் அவற்றின் விளைவு மக்கள் மேன்மேலும் வன்முறையாளர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் வளர்கின்றனர். மிருகங்களிடமும் இதர மனிதர்களிடமும் கொடூரமாக நடந்து கொள்கின்றனர்.
They have no idea how to behave toward one another. Animal killing is very prominent amongst demoniac people. Such people are considered the enemies of the world because ultimately they will invent or create something which will bring destruction to all. Indirectly, this verse anticipates the invention of nuclear weapons, of which the whole world is today very proud. At any moment, war may take place and these atomic weapons may create havoc. Such things are created solely for the destruction of the world, and this is indicated here. Due to godlessness, such weapons are invented in human society. They are not meant for the peace and prosperity of the world.
மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கருத்து அவர்களிடம் இல்லை. மிருகவதை அசுர மக்களிடையே மிகவும் பரவலாக காணப்படுகின்றது. இத்தகு மக்கள் உலகின் எதிரிகளாக கருதப்படுகின்றனர். ஏனெனில் எல்லாருக்கும் அழிவை கொடுக்கும் ஏதேனும் ஒன்றை இவர்கள் இறுதியில் கண்டுபிடிக்கவோ உண்டாக்கவோ செய்வர். உலகம் முழுவதும் தற்போது பெருமைப்பட்டுக் கொண்டுள்ள அணு ஆயுத கண்டுபிடிப்பினை இச்ஸ்லோகம் மறைமுகமாக முன்னறிவிக்கின்றது. எந்த நேரத்திலும் போர் வரலாம். இந்த அணு ஆயுதங்கள் பெரும் நாசத்தை உண்டு பண்ணலாம். இத்தகு விஷயங்கள் உலகினை அழிப்பதற்காக மட்டுமே படைக்கப்பட்டுள்ளன. இது இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இறை உணர்வு இல்லாததால் மனித சமூகத்தில் இத்தகு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன.